பிரிகேடியர் சொர்ணம், புலி வீரரின் வாழ்வுக்கு வழிகாட்டி. தமிழீழத்தின் யாழ்ப்பாணம் மானிப்பாயிலே ஜோசப் திரேசம்மா மன இணையருக்கு 1964 நான்காம் மாதம் 8 நாள் 7 மகனாக ஆண்டனிதாஸ் பிறந்திருந்தார். சின்னஞ்சிறு குழந்தையின் கால்களை கொஞ்சி மகிழ்ந்து இன்புற்றிருந்தனர் ஜோசப் திரேசம்மா மன இணையர். செங்கதிரவன் முகம் பார்க்கும்போது சீண்டும் கடலலையும் நிமிர்ந்து நிற்கும் கோணமலையையும் கொண்ட திருமலை மண் இவரையும் அந்த மண்ணின் மைந்தனாக இணைத்துக் கொண்டது. ஆண்டனிதாஸ் 8 உடன்பிறப்புகளை கொண்டவர். அந்த அழகிய குடும்பத்தில் தம்பி என அக்கா அண்ணன் அனைவரும் ஓடி பிடித்து விளையாடி குதூகலித்திருந்த நாட்கள் இனிமையாகவே இருந்தன. ஆண்டுகள் சில கடந்த போது ஆண்டனிதாஸ் தொடக்க கல்வியை கேட்பதற்காக திருகோணமலை விக்னேஸ்வரா கல்லூரியில் இணைக்கப்பட்டார். கல்வியிலே ஆர்வம் இருந்தாலும் வீட்டில் செல்லப்பிள்ளையானதால் குறும்புத்தனங்களும் குறைவில்லாமல் இருந்தன. இவ்வாறே கல்வியும் வாழ்வுமாக ஆண்டனிதாஸின் வாழ்வு நகர்ந்தது. படிப்பிலும் விளையாட்டிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிய ஆண்டனிதாஸை திருகோணமலையின் புனித சூசியப்பர் கல்லூரி உயர்கல்விக்காக உள்வாங்கிக் கொள்கின்றது. ஆயிரத்து 1983 காலப்பகுதி அது. தமிழருக்கு எதிரான இன வன்முறைகள் சிங்களத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்ட காலப்பகுதி. சிங்களத்தால் தமிழினம் அழிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த வன்முறை நிகழ்வுகள் அவரின் மனதிலே பசுமரத் தாணி போல் பதிந்து கொண்டது. சிங்கள அரசுக்கு ஆயுதமே பதில் சொல்லும் என்ற எண்ணம் ஆழமாகவே அவரது மனதில் வேரூன்றி இருந்தது. இதனால் அவர் 12/9/1983 விடுதலை புலிகள் அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1983 காலப்பகுதியில் தன்னை போராட்டத்தில் இணைத்துக் கொண்ட ஆண்டனிதாஸ் விடுதலை புலிகள் தமிழகத்திலே அமைத்திருந்த பயிற்சி பாசறையில் 3 பயிற்சி அணியில் பயிற்சியினை பெற்று சொர்ணம் என்ற பெயருடன் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் மெய் பாதுகாவலன் என்ற கடமையை பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். ஓய்வுறக்கம் அற்ற பணியும் தாய் மண் மீதும் மக்கள் மீதும் தலைவன் மீதும் கொண்ட பற்றும் சொர்ணம் அவர்களை விடுதலை புலிகள் அமைப்பிலே ஒரு சிறந்த தளபதியாக இனம் காட்டியது. தலைவரின் பாதுகாப்பு அணியின் பொறுப்பாளராக சில காலம் பணியாற்றிய அவர் பின்னர் மணலாறு மாவட்டத்திலே கட்டளை தளபதியாக செயற்பட்டார். 1987 இந்திய படையினருக்கு எதிரான பல தாக்குதல்களை சொர்ணம் அவர்கள் வழிநடத்தியிருந்தார். ஒரு தடவை போராளிகளின் உணவு தேவைக்கு உப்பு இல்லாமல் இருந்த காலப்பகுதியில் உப்புக்காகவே இந்திய படையினரின் ஒரு படை முகாம் மீது தாக்குதல் நடாத்தி அங்கிருந்த உணவுப் பொருட்களை அள்ளி வந்ததாக ஒரு கலந்துரையாடலில் அவரே தெரிவித்திருந்தார். அந்த அளவிற்கு துணிச்சலும் போராளிகள் மீதும் தலைவர் மீதும் பெற்றுக்கொண்ட ஒரு வீரன். இவ்வாறு இந்திய படைகள் எமது மண்ணை விட்டகலும் வரை பல தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்தியிருந்தவர் சொர்ணம் அவர்கள். இரண்டாம் கட்ட ஈழப்போர் தொடங்கி 1991 ஆனையிறவில் நிலை கொண்டிருந்த ஸ்ரீலங்கா படையினருடனான வலிந்த தாக்குதலில், அதாவது ஆகாய கடல் வெளிச்சமரில், ஒரு பகுதிக்கான கட்டளை தளபதியாக விருந்து போராளிகளை வழிநடத்தியிருந்தார். இதன் பின்னர் 1993 நடைபெற்ற தவளை பாய்ச்சல் ஈரூடக சமரிலே ஈடுபட்டிருந்த சொர்ணம் அவர்கள் ஸ்ரீலங்கா படையினரின் வான் தாக்குதலிலே வலது கையிலே விழுப்பும் அடைந்திருந்தார். இதே சமரில் பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் சொர்ணம் அவர்களும் ஒன்றாக விழுப்பும் அடைந்து ஒரே நேரத்தில் களத்திலிருந்து வெளியேறினர். பூநகரி வான் தாக்குதலில் தளபதி சொர்ணம் அவர்கள் மெய்ப்பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருந்த போராளிகளால் காப்பாற்றப்பட்டார். வான் தாக்குதல் இடம்பெற்ற போது பாதுகாப்பு அணியில் ஈடுபட்டிருந்த போராளிகள் அவரை கீழே தள்ளி வீழ்த்தி அவருக்கு மேலே விழுந்து படுத்துக் கொண்டனர். இதனால் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருந்த போராளி ஒருவர் தனது தளபதியை காப்பாற்றி தானும் 1000 மாவீரர்களின் வரிசையிலே இணைந்து கொண்டான். இந்த நினைவுகளை சொர்ணம் அவர்கள் அடிக்கடி நினைவு கூறுவது வழமை. 1994 ஆண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இதே காலப்பகுதியில் தான் சுவர்ணம் அவர்களது வாழ்க்கையில் ஓர் இனிய நிகழ்வு நடைபெற்றது. ஆம், அவருடைய திருமணம். 10/3/1995 ஆண்டு பெண் போராளி ஒருவரை அவர் கரம் பிடித்து இல் வாழ்க்கையில் இணைந்து கொண்டார். ஒரு போராளியின் குடும்ப வாழ்வு என்பது சாதாரண மனித வாழ்வுக்கு அப்பால் பட்டது. எத்தனையோ அர்ப்பணிப்புகளும் சுமைகளும் நிறைந்தது. இவற்றையெல்லாம் கடந்து கொண்ட கொள்கையில் உறுதியோடு பயணித்தவர் காலப்போக்கில் 3 குழந்தைகளின் தந்தையாகின்றார். ஆயிரத்து 1995 ஆண்டு முன்னேறி பாய்தல் என்ற நடவடிக்கையை ஸ்ரீலங்கா படைகள் யாழ் மண் மீது தொடர்ந்தது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக விடுதலை புலிகள் நடாத்திய புலிப்பாய்ச்சல் நடவடிக்கையிலும் சுவர்ணம் அவர்கள் ஈடுபட்டு முதன்மையான பங்களிப்பை வழங்கியிருந்தார். முன்னேறி பாய்தல் நடவடிக்கையில் தோல்வி அடைந்திருந்த ஸ்ரீலங்கா படைகள் அதனை கைவிட்டுவிட்டு சூரிய கதிர் என்ற பெயரில் யாழ் குடாவை வல்வளைப்பதற்கான நடவடிக்கையை தொடங்கியது. இதற்கு எதிரான விடுதலை புலிகளின் தாக்குதல் நடவடிக்கையின் முதலாம் கட்ட நடவடிக்கையை பிரிகேடியர் பால்ராஜும் சுவர்ணம் அவர்களும் இணைந்து மேற்கொண்டிருந்தனர். 1996 ஆண்டு ஜூலை மாதம் 18 நாள் விடுதலை புலிகள் முல்லைத்தீவு ஸ்ரீலங்கா படைத்தளம் மீது மேற்கொண்ட ஓயாதலைகள் வெற்றி சமரில் சுவர்ணம் அவர்கள் ஒரு தொகுதி போராளிகளை சிறப்பாக வழிநடத்தி வெற்றிக்கு வித்திட்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து 1997 மேற்கொள்ளப்பட்ட ஜேசி குரு படை நடவடிக்கைக்கு எதிரான நிலம் மீட்கும் சமரிலும் சத்ய நடவடிக்கையூடாக ஸ்ரீலங்கா படைகள் வல்வளைத்திருந்த கிளிநொச்சி மண்ணை மீட்ட ஓயாத அலைகள் 2 நடவடிக்கையிலும் காத்திரமான பங்களிப்பை சுவர்ணம் அவர்கள் வழங்கியிருந்தார். இவ்வாறு அவர் பங்கு பெற்றாத சமர்க்களங்களே இல்லை என்கின்ற அளவுக்கு அவர் சக தளபதிகளுடன் இணைந்து களங்களை வெற்றி கொண்டார். அத்துடன் ஆனையிறவு தளம் மீட்கப்பட்ட ஓயாதலைகள் 3 நடவடிக்கைக்கு சிறப்பு தாக்குதல் அணிகளை வழிநடாத்தி ஆனையிறவு படைத்தளத்தை வெற்றி கொள்ள ஓயாது வீசிய பெரும்புயல் சுவர்ணம் அவர்கள். ஆனையிறவு வீழ்ச்சியை தொடர்ந்து ஏற்பட்ட சமாதான காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் வான்படையின் சிறப்பு தளபதியாக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். எதிரியின் ஒரு ரவை சத்தம் கேட்டால் போதும் களமுனைகளில் இருக்கும் இளநிலை அதிகாரிகளின் நடைபேசிகள் அதிரும். என்பது அவருடைய சங்கேத பெயர். சுவர்ணம் அவர்கள் கட்டளைகளை பிறப்பிப்பதற்காக தொடர்பில் வந்தால் போதும் தொடர்பை ஒட்டு கேட்கும் எதிரிக்கே நடுக்கம் பிடிக்கும். அந்தளவிற்கு இறுக்கமான நேர்த்தியான கட்டளைகள் பறக்கும். தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் அருகிருந்து வளர்ந்ததாலோ என்னவோ அத்தனை நேர்மை கண்ணியம் போர்க்குணம் அத்தனையும் ஒன்றாக இணைந்திருந்தன சுவர்ணம் அவர்களிடம். அவருடைய தங்குமிடத்தில் பெரும்பாலும் மயான அமைதியே நிலவும். சில வேளைகளில் இதற்கு மாறாக பெரும் சொற்போர்களும் நடைபெறும். அவருடனேயே பணியாற்றுகின்ற போராளிகள் பெரும்பாலும் அவரது கண்ணில் படுவதற்கே அச்சமடைவார்கள். அது அச்சமல்ல, மதிப்பு என்றே கூற வேண்டும். சிறந்த பண்புகள் கொண்ட போர்க்குணம் கொண்ட போராளிகளை உருவாக்குவதே அவருடைய எண்ணமாக இருந்ததை அவதானிக்க முடியும். அதிகாலையில் எழுந்ததும் உடல் சுத்தம் செய்து சத்திய பிரமாணத்திலே யாராவது பங்கு கொள்ள தவறின் அன்றைய நாள் அந்த போராளிக்கு கரிநாளாகவே இருக்கும். அந்தளவிற்கு இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளில் எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்ய விரும்பியவரல்ல. அதேபோன்று போராளிகள் விடும் தவறுகளுக்கு வழங்கும் தண்டனைகள் கூட விசித்திரமானதாக இருக்கும். ஒரு தடவை எமது முகாமின் நிதி நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த மேஜர் சுகிர்தன் கணக்கு புத்தகத்தில் தவறுதலாக ஒரு தொகையை குறிப்பிட்டு விட்டார். அதற்காக அவர் தொடர்ந்து வந்த நாட்களில் எந்த எழுத்து வேலையையும் பென்சிலால் எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டது. சுவர்ணம் அவர்களின் இவ்வாறான செயற்பாடுகள் பின்னாட்களில் பல சிறந்த தளபதிகளையும் ஒழுக்கமிக்க போராளிகளையும் உருவாக்குவதற்கு வழிவகுத்தது எனலாம். இரண்டாயிரத்து 2004 ஆண்டு கிழக்கிலே இடம்பெற்ற துரோக செயற்பாட்டை முறியடிக்க தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் சுவர்ணம் அவர்களை திருகோணமலை மாவட்டத்தின் சிறப்பு தளபதியாக நியமித்திருந்தார். இவருடைய நேர்த்தியான செயற்பாட்டால் பிரதேசவாதமும் துரோகத்தரமும் கிழக்கிலே மண் கவ்வின. இதன் பின்னர் ஆழிப்பேரலை எமது மண்ணை காவு கொண்ட போது திருமலை மாவட்டத்தின் மீள் எழுச்சிக்காக சுர்ணம் அவர்கள் கடுமையாக பணியாற்றியிருந்தார். பல கட்டமைப்புகளை தலைவரின் எண்ணத்திற்கு ஏற்ப உருவாக்கி அவற்றினூடாக மக்களின் வறுமையை ஒழித்து வாழ்வை மேம்படுத்த ஓயாது உழைத்த ஒரு தளபதி. 2006 சமாதானத்திற்கு ஸ்ரீலங்கா அரசு சாவுமணி அடித்த காலப்பகுதி. 2006 இறுதி பகுதியில் தமிழர் தாயக பகுதிகளை வல்வளைப்பதற்கான படை நடவடிக்கையை ஸ்ரீலங்கா படைகள் கிழக்கு மாகாணத்தில் படிப்படியாக தொடங்கியிருந்தன. மாவிலாறு நீர் வளங்கள் நிறுத்தப்பட்டதை காரணமாக வைத்து கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடாத்தி தாயக பகுதிகளை வல்வளைக்க தொடங்கியது. இந்த நிலையில் திருகோணமலையின் சிறப்பு தளபதியாக இருந்த சொர்ணம் அவர்கள் சம்பூரிலே 54 என்ற தனது தளத்தை நிறுவியிருந்தார். ஸ்ரீலங்கா படைகள் சடுதியாக போர் நடவடிக்கையை தொடங்கிய போது படைத்தரப்பு எதிர்பாராத விதமாக தாக்குதல்களை தொடங்க அவர் திட்டமிட்டிருந்தார். இந்த நடவடிக்கையில் கடற்புலிகளின் கரும்புலிகள் அணி மற்றும் கிட்டுப்பீரங்கி படையணிகள் ஈடுபடுத்தப்பட்டன. வேகமாக மூதூர் நோக்கி விடுதலை புலிகளின் அணிகள் தாக்குதலை தொடுத்து முன்னேறிச் சென்றன. இதே நேரம் கிட்டுப்பீரங்கி படையணி போராளிகள் திருமலை நகரில் உள்ள கடற்படை தளங்கள் மற்றும் வான்படை தளங்கள் மீது சிறிவான எரிகணை சூட்டாதரவை வழங்க சிங்கள படைகள் செய்வதறியாது திணறியது. கிட்டுப்பீரங்கி படையணியினர் அல்லை கந்தளாய் ஆட்லரி படைத்தளம் மீது நடாத்திய துல்லியமான எரிகணை தாக்குதலில் ஆட்லரிகள் உட்பட வெடிபொருட்கள் வெடித்து சிதறி அழிந்து போயின. பல படையினர் கொல்லப்பட்டிருந்தனர். இதனால் நெருக்கடிகளை எதிர்கொண்ட படைத்தரப்பு யாழ்ப்பாணத்திலிருந்து மேலதிக படையினரை வரவழைக்க திட்டமிடுகின்றனர். யாழ்குடாவிலிருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற 800 பேர் அடங்கிய அணி திருகோணமலை நோக்கி கப்பலில் வந்து கொண்டிருந்தது. இந்த கப்பல் அணியை இலக்கு வைத்து கடற்புலிகள் தாக்குதலை தொடுத்து சிங்களத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தனர். திட்டமிட்ட வகையில் தமது வலிந்த தாக்குதலை நடாத்திய விடுதலை புலிகளின் அணிகள் வெற்றியுடன் மீண்டும் தளம் திரும்பிக் கொண்டன. அடிவாங்கி வெறுப்பின் உச்சத்திலிருந்த சிங்கள படைகள் சம்பூர், கட்டைபறிச்சான், பாட்டாளிபுரம் உள்ளிட்ட மக்களின் குடியிருப்புகளை இலக்கு வைத்து தொடர் தாக்குதலை நடாத்தி கொண்டிருந்தது. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதிகளில் உயிரிழந்திருந்தனர். அதிகளவானோர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். விடுதலை புலிகளுடன் போரிடுவதை விரும்பாத சிங்கள அரசு தமிழ் மக்களையே குறிவைத்து தாக்குதலை தொடர்வதை சொர்ணம் அவர்கள் தலைமை பீடத்திற்கு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் படிப்படியாக தற்காப்பு தாக்குதல்களை நடாத்தி சிங்கள படைகளுக்கு முடிந்தளவு இழப்புகளை ஏற்படுத்திவிட்டு அந்த மண்ணை விட்டு வெளியேறுவதென முடிவு செய்யப்பட்டது. இவ்வாறுதான் வாகரையில் படைகளின் முற்றுகையை உடைத்துக் கொண்டு வெறும் 7 போராளிகளுடன் சொர்ணம் அவர்கள் வன்னி நோக்கி பயணிக்கின்றார். அடர்ந்த காட்டுப்பகுதியூடாக நீண்ட தூர பயணம். குடிப்பதற்கு போதிய அளவு நீர் இல்லை, போதிய அளவு உணவில்லை. அவற்றையும் கடந்து சிங்கள படைகளின் பொறிவடிகள் அவதானிப்பு நிலையங்களையும் தாண்டி கந்தளாய் வீதியில் ஏறுகின்ற நேரம் நேரெதிராக படையினரின் காவலரன். உடனடியாக சுதாகரித்துக் கொண்ட சொர்ணம் அவர்கள் தானே முதலில் தாக்குதலை தொடுக்கின்றார். 7 பேர் கொண்ட இவர்களின் அந்த அணி அந்த படை முகாமில் இருந்த அத்தனை படையினரின் துப்பாக்கிகளுக்கும் தங்கள் பாணியில் பதிலுரைக்கின்றன. சிறிது நேரத்தில் போராளி ஒருவனின் உந்துகணை தாக்குதலில் அந்த முகாம் தீப்பிழம்பாக காட்சியளித்தது. இவர்களின் நகர்வினை அறிந்த சிங்கள படைகள் கலைத்து கலைத்து எரிகணை தாக்குதலையும் தியாகவனம் என்ற தங்குமிடம் மீது வான் தாக்குதலையும் நடாத்தின. இவற்றையெல்லாம் கடந்து சொர்ணம் அவர்கள் முல்லைத்தீவின் கடற்கரையில் தேசிய தலைவர் மற்றும் தளபதிகளின் வரவேற்போடு மீண்டும் வன்னிமண்ணில் கால் பதிக்கின்றார். சொர்ணம் அவர்கள் வன்னியை வந்தடைந்ததும் 3 பிரிவுகளாக திருகோணமலையிலே நிலை கொண்டிருந்த படையணிகளும் வன்னிக்கு வந்து சேர ஒரே ஒரு படையணி மட்டும் திருகோணமலையில் தங்க வைக்கப்படுகின்றது. இதேவேளை வன்னியை வல்வளைப்பதற்கான ஸ்ரீலங்கா படைகளின் தாக்குதல்கள் மன்னர் மற்றும் மணலாறு களமுனைகளில் தொடங்கப்படுகின்றன. சொர்ணம் அவர்கள் சிறப்பு அணியொன்றை உருவாக்குவதற்காக தலைவர் அவர்களால் நியமிக்கப்படுகின்றார். ஈரூடக படையணி என்ற அந்த அணியின் ஒரு தொகுதி போராளிகளுடன் மன்னர் களமுனையில் சிங்கள படைகளின் முன்னேற்ற நடவடிக்கைக்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருந்தார். பின்னர் அவர் அங்கிருந்து மணலாறு களமுனைக்கு மாற்றப்பட்டு தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். தமிழ் மக்களையே இலக்காக கருதி மக்களை அழித்த வண்ணம் முன்னேறிய சிங்கள படைகள் மாங்குளத்தை அண்மித்திருந்த போது சிறப்பு நடவடிக்கையொன்றுக்காக அந்த பகுதிக்கு சொர்ணம் அவர்கள் சென்றிருந்தார். அங்கே இவர் தங்கியிருந்த காப்பரன் சிங்கள படைகளால் அதிகாலை வேளையில் சுற்றி வளைக்கப்படுகின்றது. காலை உணவை உட்கொண்டிருந்த சொர்ணம் அவர்களுக்கு காப்பரனுக்குள் இருந்த போராளி தாம் படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதை தெரிவிக்கின்றான். எந்தவித பதட்டமும் இன்றி தாக்குதல் நடாத்த முடிவெடுத்த அவர் அனைத்து போராளிகளின் கைகளிலும் கை எறிகுண்டை வழங்குகின்றார். அனைத்து போராளிகளும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடாத்துகின்றனர். சிங்கள படைகளின் முற்றுகை அங்கே உடைக்கப்படுகின்றது. சொர்ணம் அவர்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேறுகின்றார். இவ்வாறு எந்த நிலையிலும் நிதானமான முடிவை எடுத்து எதிரியை திணறடிப்பதில் சொர்ணம் அவர்கள் வல்லவர். இரண்டாயிரத்து 2009 மார்ச் மாதம் ஸ்ரீலங்கா படைகள் தமிழர் தாயக பகுதிகளின் பெரும்பாலான இடங்களை வல்வளைத்து தேவிபுரம், புதுக்குடியிருப்பு, வட்டுவாகல், சாலை போன்ற பகுதிகளை அண்மித்திருந்தன. இந்த நிலையில் தேவிபுரம் பகுதியில் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் மகன் சார்ஸ் அவர்களும் சொர்ணம் அவர்களும் இணைந்து ஒரு ஊடரப்பு தாக்குதலை மேற்கொண்டு தேவிபுரத்துக்குள் நுழைந்திருந்தனர். இந்த நிலையில் சொர்ணம் அவர்கள் காலில் படுகாயமடைந்து அந்த களமுனையிலிருந்து வெளியேறுகின்றார். இந்த நிலையில் அந்த தாக்குதல் இடைநிறுத்தப்பட்டு மாற்று வழிகளில் தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்தன. இந்த நெருக்கடியான முற்றுகைக்குள் இருந்த விடுதலை புலிகள் படையினருக்கு அதிகளவான இழப்புகளை ஏற்படுத்துவதையே முதல் வேலையாக கொண்டிருந்தனர். அதாவது அதிகளவு படையினரை கொல்வதே அவர்களது இலக்காக இருந்தது. நிலம் மீட்பு என்பது இரண்டாவது பட்சமாகவே கருதப்பட்டது. ஆனால் ஸ்ரீலங்கா படைகளோ தமிழ் மக்களிலேயே குறியாகவிருந்தது. மருத்துவமனைகள் மீதும், மக்கள் நிவாரணம் பெறுவதற்காக கூடுகின்ற இடங்கள் மீதும், மக்களின் குடியிருப்புகள் மீதும், காயமடைந்தவர்களை கப்பலுக்கு கொண்டு செல்லும் அந்த இறங்கு துறையிலும் என மக்களை கொல்வதே ஸ்ரீலங்கா அரசினதும் படைகளினதும் எண்ணமாக இருந்தன. இவ்வாறாக தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தியும் உணவு மற்றும் மருந்தை ஆயுதமாக்கியும் சிங்கள அரசு இன அழிப்பை முன்னெடுத்தது. தமிழர் தாயகத்தை குருதி குட்டைகளாக மாற்றியது. இவ்வாறு வகை தொகையின்றி தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியில் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்தனர். காயமடைந்து உடல் உறுப்புகளை இழந்து உரிய மருத்துவமின்றி உணவின்றி தவித்தனர். பன்னாடுகளும் ஐநாவும் அறிக்கைகளுடன் நின்று கொண்டன. ஆக்கப்பூர்வமாக எதனையும் செய்யவில்லை. இவ்வாறு தமிழின அழிவை பலர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனரே தவிர அதனை தடுத்து நிறுத்த திராணியற்றிருந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்தும் மக்களை இழப்பதற்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமை தயாராகவிருக்கவில்லை. மே மாதம் 5ஆம் நாளுக்கு பின்னர் போர் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கான பணி புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பொட்டம்மான் அவர்களின் கைகளில் இருந்து சொர்ணம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த நிலையில் கள நிலைமைகள் தொடர்பான முதன்மையான விடயங்கள் பொட்டம்மான் அவர்களால் சொர்ணம் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சந்திப்புக்கான அழைப்பை சொர்ணம் அவர்கள் அனைத்து தளபதிகளுக்கும் வழங்கியிருந்தார். 15/5/2009 அனைவருடனும் தனது இருப்பிடத்தின் முற்றத்தில் இருந்தவாறு சொர்ணம் அவர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா படைகளுவிய 23 மில்லிமீட்டர் பீரங்கியின் குண்டு வாசலிலே இருந்த மரத்தில் பட்டு வெடித்து சிதற சொர்ணம் அவர்கள் படுகாயமடைந்த நிலையில் தனது குப்பியை கடித்து பிரிகேடியர் சொர்ணம் என்ற நிலையில் வீர வரலாறாகின்றார். மெய்ப்பாதுகாவலனாக 13 ஆண்டுகளுக்கு மேலாக அவரின் நம்பிக்கைக்குரிய போராளியாகவிருந்த லெப்டினன்ட் கர்னல் மைந்தனும் அவருடன் அந்த சம்பவத்திலே வீரச்சாவடைகின்றான். ஏனைய தளபதிகள் சிலர் காயமடைகின்றனர். 26 ஆண்டுகளாக தாய் மண்ணின் விடுதலையே தலைவனையும் நெஞ்சிலே தாங்கிய மூத்த புலியொன்று அன்று மூச்சிழந்து போனது. அன்னை அன்னை என அடிக்கடி உச்சரிக்கும் அந்த உதடுகள் பேச்சிழந்து போனது. தமிழர் சேனையே திரண்டு நின்று கதறியள பிரிகேடியர் சொர்ணத்தின் வித்துடல் முள்ளிவாய்க்கால் துயிலுமில்லத்திலே விதைக்கப்பட்டது. விடுதலைக்கு விலை கொடுக்கும் விஸ்வரூபங்கள் நாங்கள், தமிழரின் தேசியம் வேரோடும், தலைவனின் காலம் போராடும், புதியதோர் நாமம் நமதாகும்.
வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா, நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. ஓ வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. புலியாய் நீ வாழ்ந்த நாளை, வெடிகுண்டின் நடுவில் நின்ற உன் தோளை, விடுதலை புலியாய் நீ வாழ்ந்த நாளை, வெடிகுண்டின் நடுவில் நின்ற உன் தோளை, அடிநெஞ்சில் நினைப்பவர்கள் ஆயிரம் உண்டு, அதோ பார் அவர் கையிலும் வெடிகுண்டு, அடிநெஞ்சில் நினைப்பவர்கள் ஆயிரம் உண்டு, அதோ பார் அவர் கையிலும் வெடிகுண்டு. நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா, நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. நீ எறிந்த உயிர் விதை பயிரானது, நீ அடைந்த சாவு இங்கே உயிரானது, நீ எறிந்த உயிர் விதை பயிரானது. தீப்பிடித்து எதிரி முகாம் எரிகின்றது, வீரனே உனது முகம் தெரிகின்றது. தீப்பிடித்து எதிரி முகாம் எரிகின்றது, தீரனே உனது முகம் தெரிகின்றது. நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா, நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. தங்கினாய் கண்ணோ
படமாய் தொங்கினார். பூமாலை உன் படத்தில் போட்டார் பார்த்தோம், போட்டவரே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம். பூமாலை உன் படத்தில் போட்டார் பார்த்தோம், போட்டவரே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம். நீ மடியவில்லையடா, உங்கதை முடியவில்லையடா, நீ மடியவில்லையடா, உங்கதை முடியவில்லையடா. ஓ வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உங்கதை முடியவில்லையடா.